நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் சார்ல்ஸ் அவர்களே.
வணக்கம்.
ஆஸ்திரேலியன் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஆஸ்திரேலிய புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற மார்ச் மாத தரவுகளின் அடிப்படையில், மக்கள் இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் வீடுகளில் முடக்கப்பட்ட கடந்த மாதங்களில் எந்த பொருட்களை அதிகமாக வாங்கியிருப்பதாக இந்த தரவு கூறுகிறது?
தரவுகளை மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது கடந்த வாரத்திலே. அந்த தரவுகளின் அடிப்படையில் மக்கள் அதிகமாக உணவுப் பொருட்கள், குரோசரி ஐட்டம்ஸ் என்று சொல்லப்படுகிறதான நாளாந்த பாவனைக்குரிய பொருட்கள், அந்த பொருட்களைத்தான் அதிகமாக மக்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதாவது ஆடை அணிகலன்கள், பாதணிகளோட கூட மேக்கப் ஐட்டம்ஸ், அந்த பொருட்களோட ஒப்பிடும்போது உணவுப் பொருட்கள், நாளாந்த பாவனைக்குரிய பொருட்கள், சமையல் பொருட்கள், அவைகளிலே அதிகமாக பணத்தை செலவிட்டிருக்கிறார்கள்.
பொதுவாக வந்து டாய்லெட் பேப்பரை வந்து மக்கள் வாங்கி குவித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பொருட்களின் வரிசையை பார்த்தா டாய்லெட் பேப்பர் நம்பர் ஒன் முதல் இடத்துல இல்லையே.
டாய்லெட் பேப்பரும், அதாவது அது ஒரு அடையாளம் தானே தவிர அது மாத்திரம் அல்ல மக்கள் வாங்கினதான பொருள். டாய்லெட் பேப்பர் என்பதற்குரிய அடையாளம் என்னவென்று சொன்னால், நாளாந்த பாவனைக்குரிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், நாளாந்த பாவனைக்குரிய பொருட்கள், அதில் ஒன்று தான் டாய்லெட் பேப்பரை தவளி. அது மக்கள் டாய்லெட் பேப்பரை மாத்திரம் மையப்படுத்தியதாக அவருடைய கொள்வனவு இருக்கவில்லை. அதாவது நாளாந்த பாவனை பொருட்களில் ஒன்று தான் இந்த டாய்லெட் பேப்பரை தள்ளி, மற்ற பொருட்கள், அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் நாளாந்த பாவனைக்குரிய பொருட்களில் தான் மக்களுடைய நாட்டம் போயிருக்கிறது. அதாவது அரிசி, உணவுப் பொருட்கள், ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகிறதான பொருட்கள், அந்த பொருட்களிலேயே மக்கள் அதிகமாக தங்களுடைய கொள்வனவை அமைத்திருக்கிறார்கள் இந்த கடந்த ஒரு 2-3 மாதங்களாக.
வீட்டில் முடங்கி போன கட்டுப்பாடுகள் இப்போது தளர்த்தப்படும் நிலையில், இப்படியான நுகர்வோர் போக்கு மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
மாற்றம் அடையும், ஆனால் உடனடியாக அல்ல, சில மாதங்கள் எடுக்குமே. என்று சொன்னால், கடந்த வாரத்திலே ரீட்டெயில் அசோசியேஷன்ஸ் சில்லற வியாபாரங்களை கட்டுப்படுத்துகிறதான சில நிறுவனங்களோடு பேச கிடைத்தது. அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்னவென்று சொன்னால், இந்த மாத இறுதியிலே ஒரு வளமைக்கு படிப்படியாக திரும்பலாம் என்று சொல்லி. ஆனாலும் மக்களிடத்திலே அநேகமானவர்கள் வருமானத்தை இழந்திருக்கிறார்கள். நிரந்தரமான வேலை பார்க்கிறவர்களை தள்ளி, அத்தியாவசிய சேவைகள் இருப்பவர்களை தள்ளி அநேகமானவர்களுடைய வருமானம் முடங்கி போயிருக்கிறது. ஆகவே இந்த நிலைமை, இந்த கொள்வனவு பற்றம் எனப்படுகிறது, இந்த கொள்வனவு முறை இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு தொடரும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது உலகளாவிய ரீதியிலே நாங்கள் ஒரு ரெசஷனை, பணம் கட்டுப்பாடான ஒரு நிலைமையை எதிர்கொண்டிருக்கிறோம். அதாவது போஸ்ட் கோவிட் ரெசஷன் எனப்படுகிறதான கொள்ளை நோயிலிருந்து போஸ்ட் கோவிடில் இருந்து விடுபட்டாலும் அவருடைய பொருளாதார விளைவுகள் ஒரு நெடுங்காலத்திற்கு தொடரும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. கொள்வனவு சம்பந்தமாக பார்ப்பதானால், என்னுடைய ஃபீல்டு மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்தல், அதில் நான் குறிப்பாக ரீட்டெயிலிங் ஏரியாவிலே தான் என்னுடைய பாண்டித்யம் இருக்கிறது. அந்த ரீதியிலே பார்க்கும் போது இன்னும் சில மாதங்களுக்கு இந்த கொள்வனவு முறை தொடரும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி பேசுவோம். இப்போ வந்து பொதுவாக ஒரு கருத்தாக்கம் இருக்குது அப்படின்னா, இப்போ COVID-19 அல்லது இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது இணைய வழியாக பொருட்களை வாங்கும் போக்கு அதிகரித்தே வந்துள்ளது. இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து அந்த போக்கு மிகவும் அதிகரித்திருப்பதாகப்படுகிறதா எப்படி?
நிச்சயமாக, அதாவது வளமையாகவே இந்த ஆன்லைன் என்பது, அதாவது இணையதளம் மூலமான கொள்வனவு என்பது, பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்டோர்ஸ் எனப்படுகிறதான கடையிலே போய் வாங்குவதற்கு ஒரு பாரிய சவாலாக இருந்தது, ஒரு நியாயமான அளவிலே ஒரு சவாலாக இருந்தது. ஒரு 10% வரையிலான கொள்வனவு ஆன்லைனு கூட மேற்கொள்ளப்பட்டது. ஒரு 10% வரையிலான கொள்வனவு இணையதளம் மூலமாக மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இணையதளம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஊடகமாக மாறிப்போயிருக்கிறது. ஒரு தவிர்க்க முடியாத வழியில் ஒரு பாதுகாப்பான ஒரு ஊடகமாக மாறிப்போயிருக்கிறது, கொள்வனவு முறையாக மாறிப்போயிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த நிலைமை இன்னும் சிறிது காலத்திற்கு தொடரும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு உணவுப் பொருட்கள், நான் சொன்னது போல உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், வீட்டு பாவனைக்குரிய அந்த பொருட்களை விற்பனை செய்பவர்கள், அவர்கள் கடைகளில் கூடாக, பிசிக்கல் ஸ்டோர்ஸ் எனப்படுவதற்கூடாக பொருட்களை விற்கிறார்கள். அது அவர்களுக்கு லாபகரமானது. ஆனால் அன்எசென்சியல் ப்ராடக்ட்ஸ், பாதணிகள், ஆடை அணிகலன்களை போன்ற அந்த பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு ஆன்லைனு கூட விற்பனை செய்வதுதான் ஒரு ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்று சொல்லலாம். உதாரணமாக பார்ப்பீர்களானால், நீங்கள் இப்போ ஷாப்பிங் சென்டருக்கு போகும்போது அநேகமான ஃபேஷன் ஸ்டோர்ஸ் ஆடை அணிகலன்களில் இருக்கும் அநேகமான கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. சில வாரங்களுக்கு முன்பதாக மாயர் டேவிட் ஜோன்ஸ் ரெண்டு பேருமே தங்களுடைய இரண்டு பாரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸும் தங்களுடைய கடைகளை மூடினார்கள். ஆன்லைனுக்கூடாக மாத்திரமே விற்பனை செய்தார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு லாபகரமானது. ஏனென்றால் மக்களிடத்தில் பணம் இல்லை, அவர்கள் அந்தளவுக்கு போய் அந்த கடைகளிலே வாங்குவதற்கு துணிய மாட்டார்கள். ஆகவே அந்த கடைகளை திறந்து வியாபாரம் நடத்துவது என்பது ஒரு ஒரு புத்திசாலித்தனமானது அல்ல. ஆகவே அவர்கள் ஆன்லைனுக்குள்ளாக விற்பனை செய்வார். குரோசரிஸ் அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கு தான் கடைகள் புத்திசாலித்தனமான ஒரு முயற்சியாக அமைந்தது. ஆகவே ஆன்லைன் என்பது வரும் காலங்களிலே முக்கியமானதாக இருக்கும். அதிலும் முக்கியமாக ஆடை அணிகலன்கள் மற்றையும் பொருட்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்கும்.
சரி, இப்போ அத்தியாவசிய பொருட்களை கூட வந்து ஆன்லைனில் வாங்க ஆரம்பித்திருப்பதனால் இப்போ நுகர்வோரை பொறுத்தளவில் எதிர்காலத்தில் கூட இப்போ பலசரக்கு கடைகள் அல்லது வந்து குரோசரிஸ்ன்னு சொல்லப்படுற பொருட்களை வந்து அவர்கள் ஆன்லைன் வழியாக வாங்கும் போக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா?
நிச்சயமாக. சிறிது காலத்திலே ஏற்கனவே ஒரு சவாலாக இருந்தது, இன்றைக்கு வந்திருப்பது மக்கள் தொடர்ச்சியாக வாங்க போகிறார்கள். மக்கள் தொடர்ச்சியாக ஆன்லைனில் வாங்க போகிறார்கள். நானும் கடந்த வாரத்திலே ஒரு பொருளை ஆன்லைனில் ஓட பண்ணித்தான் எடுத்தேன். நான் வளமையாக கடைக்கு போய் வாங்கியிருக்கிற பழக்கம் உள்ளவனாக இருந்தாலும் நானும் படிப்படியாக ஆன்லைனு கூட சற்று பழக்கப்பட்டு கொண்டு வருகிறேன். ஆன்லைனில் வாங்குவார்கள். ஆனாலும் விசேஷித்த விதமாக இப்படிப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்கள் பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்டோர்ஸ், அதாவது கட்டடங்களிலே முதலீடு செய்யாமல் இருப்பது நல்ல நல்ல நல்லமான ஒரு முடிவு. அவர்கள் அதை ஆன்லைனு கூட விற்பனை செய்வது ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும்.
சரி, இப்போ வரும் நாட்களில் இந்த நுகர்வோர் கன்சியூமர்ஸ் இவர்கள் வந்து எதை அதிகமாக வாங்குவார்கள்?
அதாவது நான் முதலே சொன்னது போல வருமானம் என்பது மக்கள் மத்தியிலே தலைப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுடைய வருமானம் இன்னும் உடனடியாக நான் எதிர்பார்க்கவில்லை அதிகரிக்கும் என்று சொல்லி, இது படிப்படியாக தான் அதிகரிக்க வேண்டும். ஆகவே நான் சொன்னது போல அத்தியாவசிய பொருட்களிலிருந்து போனால் விலை குறைந்த ஆடை அணிகலன்கள், அதிலே மக்கள் நாட்டத்தை செலுத்துவார். ஆங்கிலத்தில் சொல்வதானால் டிஸ்கவுண்ட் குளோத்திங், டிஸ்கவுண்ட் ஃபேஷன் ஐட்டம்ஸ், அவைகளிலே மக்கள் கவனத்தை செலுத்துவார்கள். உதாரணமாக டேவிட் ஜோன்ஸ் மாயரிலே வாங்குவதற்கு பதிலாக கேமார்ட்டிலே வாங்குவது, அல்லது டார்கெட்டிலே வாங்குவது, அல்லது சீரிலே வாங்குவது, அப்படிப்பட்டதான ஆடை அணிகலன்களை வாங்கும்போது எங்களுடைய செலவை மிகவும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் விலை குறைந்த ஆடை அணிகலன்களைத்தான் மக்கள் அதிகமாக வாங்குவார்கள். அதிலும் அவர்களுக்கு ஆன்லைனிலே வாங்குவது மிகவும் லாபகரமானதாக இருக்கும். இதை நாங்கள் இருந்தால் நாங்கள் போஸ்ட் கோவிட் ரெசெஷன் அதை நாங்கள் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். கொரோனாவுக்கு பின்னான ஒரு பண நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை, பொருளாதார நெருக்கடியான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலகட்டத்திலே மக்கள் உணவுப் பொருட்களை மட்டுமல்ல, அது படிப்படியாக அதிலிருந்து விலகி மக்களுடைய வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் போது இந்த டிஸ்கவுண்ட் ஐட்டம், நாங்கள் சொல்லுவது போல கேமார்ட்டிலே, பிக் டபிள்யூலே, டார்கெட் போன்றதான அப்படிப்பட்ட கடைகளிலே மக்களுடைய நாட்டம் அதிகமாக இருக்கும். டிஸ்கவுண்ட் ஸ்டோர் எனப்படுகிறதான், அதாவது செலவை குறைக்கக்கூடியதான ஆடை அணிகலன்கள், அப்படிப்பட்டதான குறைந்த விலையிலே ஆடை அணிகலன்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதான கடைகளுக்குத்தான் அதிகமாக போவார்கள்.
அடுத்து தமிழ் வர்த்தக நிறுவனங்கள் எடுத்துக்கோமே, இன்னும் குறிப்பாக எத்னிக் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பல்லின கலாச்சார வேணா இப்படி கூட சொல்லலாம், அதாவது சிறுபான்மை இன மக்களால் நடத்தப்படுகின்ற கடைகள், இவர்கள் எந்த மாதிரியாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதாவது இந்த நுகர்வு கலாச்சாரம் மாறிக்கொண்டு வரும் பின்னணியில் எப்படியான அணுகுமுறை இவர்கள் கையாள வேண்டும்?
அருமையான ஒரு கேள்வி. நான் இந்த கேள்வியை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்துக்கு நான் இதை கொடுக்க முடியும். அதாவது அவர்களுக்கு தங்களுடைய வாடிக்கையாளர்களை ஓரளவு தெரிந்திருக்கின்ற, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். அவங்க தங்களுக்கு என்று சொல்லி ஒரு டேட்டாபேஸை உருவாக்கி வைத்துக் கொண்டு அதற்கு ஆன்லைன் மூலமாக அல்லது ஹோம் டெலிவரி மூலமாக அப்படி செய்வார்களே ஆனால் தங்களுடைய வாடிக்கையாளர் கஸ்டமர் பேஸ், அதாவது தனிப்பட்ட ரீதியிலே அவர்களை அணுகி அவர்களுடைய டேட்டாபேஸை எடுத்து அவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று பொருட்களை கொடுப்பதன் மூலமாக அந்த ரீதியிலே அவர்கள் கவனம் செலுத்துவார்களானால் அதனாலே அவர்கள் தங்களுடைய கஸ்டமர் பேஸை பாதுகாக்க முடியும். அதாவது ஒன் டு ஒன் பர்சனலாக அவர்கள் தங்களை அவர்களை அணுகி அவர் அப்படி பொருட்களை கொடுப்பார்களானால், வீடுகளுக்கு கொண்டு கொடுப்பார்களானால் அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்கள் அமைத்துக் கொள்வார்களான். உதாரணமாக ஒரு தமிழ் பேசுகிற ஒரு உணவு பொருட்களை விநியோகிக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரீட்டைல் ஸ்டோராக இருந்தால் அவர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை சோசியல் மீடியா அட்ரஸ் கூட தனிப்பட்ட ரீதியில தொடர்பு கொண்டு இமெயில் கூட அவர்களுக்கு அவருடைய பொருட்களை விநியோகித்து அப்படி செய்வார்களானால் இந்த காலகட்டத்திலே அவர்கள் நிலைநிற்க முடியும். அதாவது கடைகளை ஆரம்பித்து அதிலே பணத்தை போடுவது மிகவும் ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு முதலீடு. அவர்களுடைய தகவல்களை எடுத்து சோசியல் மீடியா கூட அவர்களை தொடர்பு கொண்டு அல்லது தொலைபேசி கூட அல்லது எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வீடுகளுக்கு பொருட்களை விநியோகிப்பார்களானால் தங்களுடைய வியாபாரங்களை இந்த காலகட்டத்திலே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும்.
மிக்க நன்றி டாக்டர் சார்ஸ் ஜெப ராஜகீர்த்தி அவர்களே.
நன்றி, இந்த வாய்ப்புக்கு என்னுடைய கருத்துக்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.